வணக்கம், நீங்கள் இணைப்பில் இருக்கிறீர்கள்.
வணக்கம்,
சொல்லுங்க.
என்ன பேர்? மேனோ.
சொல்லுங்க மேனோ.
ஓகே, என் கேள்வி வந்து இப்ப சூரியன் தட்சிணாயத்திலிருந்து உத்தராயத்துக்கு போய்
கொண்டிருக்கிறார்.
ஆனா இந்த ஏகாதேசியில மரணமடைந்தால் மோட்சம் போவார்கள் என்று சொன்னார்கள். ஏகாதேசி மார்கழி மாதத்துல வருகிறது. பீஷ்மர் தனது அந்த சண்டையில அம்பு எல்லாத்தையும் பிடிச்சுக்கொண்டு தான் பையில தான் மரணிக்கணும், அப்பதான் தான் சொர்க்கத்துக்கு போகலாம் என்று ஒரு கதை இருக்குது. அதுக்கு அந்த மார்கழியில மரணிச்சாலா தையில மரணிச்சாலா அவை இந்த சொர்க்க வாசல் அடைவார்கள் என்று விளக்கப்படுத்தலாம்.
சில புண்ணிய தினங்களிலே மரணிப்பது கொடுத்து வச்சிருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். நான் இந்த நிகழ்ச்சியிலேயே ஒரு உறவினருடைய தூரத்து உறவினருடைய ஒரு மரணத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். இன்றைக்கு அந்த நல்லாச்சரங்க நிகழ்ந்தது. அவர் இவ்வளவு காலமாக இறந்தது வந்து இந்த சொர்க்கவாயில் ஏகாதசி அண்டு
அண்டு அதான் இறந்துருக்கிறார்
என்றால் முத்தி அடைவதண்டல்ல மேலான உலகங்களுக்கு போய் சேருகிறார்கள். அதான் உண்மை. அதே மாதிரி என்னுடைய தாய் வழி பாட்டியார் இறந்தது வந்து கோயில் விளக்கீட்டில் அண்டு. அவர்களுக்கெல்லாம் மேலான உலகங்களுக்கு போகின்ற இதுக்கு அவர்கள் வந்து செல்வார்கள் என்று கேட்டால், சிவதீட்சை பெற்றவர்கள், சிவதீட்சை பெற்று அனுஷ்டானம் செய்கிறவர்கள் இறந்த பிறகு இந்த பிறகு லோகத்தில் பிறக்கதில்லை. அவர்களுக்கு மேற்பட்ட உலகங்கள்ல தான் பிறப்பார்கள். அவர்களுக்கு இங்க பிறப்பில்லை என்று இருக்குது. அதே மாதிரி இவர்களுக்கும் இங்க பிறப்பில்லை, இதற்கு மேற்பட்ட உலகங்கள்ல தான் இனி மேற்பட்ட பிறப்புகள் இருக்கும். அதைத்தான் நாங்கள் எடுத்துக்கொண்டு வேண்டும். முத்தி அறிவம் எடுத்துக்கொள்ள முடியாது. இதுல நிறைய புண்ணிய தினங்கள் இருக்கு. பிரதோஷ காலம் இருக்கிறது. பிரதோஷ காலத்திலே உயிர் வர நெடுக சிவனை வழிபட்டு சிவபூஜை செய்து பிரதோஷத்தை பண்ணிட்டு போவார்கள். பிரதோஷ காலத்திலேயே தம்முடைய சிவ பதவி அடைவதை பார்க்கின்றோம், அது அனுபவமாக பார்க்கின்றோம். அதே மாதிரி ஏகாதசி சில புண்ணிய காலங்கள்ல போறது கொடுத்து வச்சிருக்க வேணும். உண்மை பேரளவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு என்ன மாறு முன் கருவிட்பட்டதெல்லாம் கொடுத்து வச்சு வர வேணும் இல்லையாமா. அது கொண்டு இரண்டாவது வந்து மார்கழி மாதம் அதுல வந்து பீஷ்மர் வந்து உத்தராயணம் தொடங்கிய பிறகுதான் தன்னுடைய உயிர் போக வேணும்
என்று
சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலே அந்த வேதங்களிலே பிரம்மசூத்திரத்தில் எல்லாம் இந்த வழக்கங்கள் இருக்கின்றது. சில காலங்களிலே அதாவது வந்து அந்த உயர் நிலைக்கு போகின்ற முத்தி நிலை அதாவது பிரம்ம ஐக்கியம் என்று சொல்லப்படுகின்ற பரலோகம் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே. There's no more returns here. There is no more birds
here.
From the karma என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலைக்கு போவதற்கு என்று சொன்னால் சில புண்ணிய காலங்கள் இருக்குது. அது அந்த உயிரின் பயணத்திலேயே வருகிறது. அப்ப அந்த இதுல பீஷ்மருக்கு இஷ்ட மரண பிராப்தி இருந்தது. பீஷ்மர் வந்து அஷ்ட வசுக்கள்ல ஒருத்தர். எட்டு வசுக்கள் கங்கையினுடைய புத்திரர்களாக இந்த உலகத்துல வந்து பிறக்கிறார்கள் ஒரு சாபத்தினால. அந்த சாபத்துல பிறந்த அந்த எட்டு வசுக்கள்ல இவர் எட்டாவதார். மற்ற ஏழு பேரும் பிறந்த உடனே உடனடியாக கங்கையிலே போடப்பட்டு லிபரேஷன் அப்படியே போகுது. இவர் வந்து திருப்பி அந்த இதுக்கு போறதுக்கு இடையில இந்த புழு வாழ்க்கை வாழ்ந்து போகின்றார். அப்ப அவருடைய காலத்துக்காக அவர் அந்த தன்னுடைய தீர்க்க தரிசனத்தின்படி இந்த காலம் வரும் வரைக்கும் தான் காத்திருக்க வேண்டும் என்று அவர் காத்திருந்தார். அப்ப அவர்களுக்கு அந்த பிராப்தம் வந்து உத்தராயணத்துல வருகின்றது. இது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசம். இரண்டால் சாக்காடு மூவும் இவை ஆறும் கருவிட்பட்டே அந்த நாள் வந்துட்டது. ஆகவே பீஷ்வர் அந்த நாளுக்கு காத்திருந்தார். அப்படித்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
உண்மையிலே நேரலும் நான் நினைக்கிறேன் ஓரளவுக்கு விஷயங்கள் தெரிந்துதான் கேள்விகள் கொண்டு வருகிறார்கள்.
நிறைய விஷயம்
ஆர்வம் அவர்களுக்கு இருக்கிறது. காரணம் அவர்களுக்கும் இப்படியான ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணுகிறது இந்த நிகழ்ச்சி என்றும் போது உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது.
எங்களுடைய இன்னொரு விடயம் என்னென்ன எங்களுடைய இலங்கை யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய வாக்கிய பஞ்சாங்க மரபிலே கொக்குவில்
ரகுநாதையே
அதை கடைசியாக எங்களுக்கு கணித்து வழங்கி கொண்டு வந்த வெங்கடேச ஐயர் அவர்கள் சிவபோதம் அடைந்தார். சில நாட்களுக்கு முன்னர் இந்த செய்தி கிடைக்கப்பட்டது. அவருடைய புத்திரர் ரகுநாத ஐயர் தான் இப்ப இனிமேல் அதை புறப்படுத்தி நடத்தி கொண்டு ஏற்கனவே இந்த கணக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு எங்களுக்கு பலவிதமான பஞ்சாங்கங்கள் இன்றைக்கு இருந்தாலும் யாழ்ப்பாண மரபிலே காலங்காலமாக இருந்து வந்த பஞ்சாங்கம் வந்து வாக்கிய பஞ்சாங்கம். இது 1780 முத்தி உண்டு அந்த சகாப்தத்தில. ஆனா எங்க கிறிஸ்துவுக்கு பின் 1859 அந்த சாலிவாகன சகாப்தம் அதுல தான் 1759 அப்ப 1859 இருந்து இங்கால இப்ப இந்த இது வருகுது. ஆனா அதுக்கு முன்னரே கையெழுத்து பிரதியாக வரத்து வாங்கிட்டு இது எட்டு பிறகு கையெழுத்து பிரதி எல்லாம் 346 வருஷம்346 years of history இருக்கு.
மூன்று தலைமுறைக்கு மேலாக.
ஆனா பிறகு அந்த இப்ப இருக்கிற தலைமுறைக்கு வந்தது வந்து 1859 இருந்து அந்த இந்த ஃபார்மேட்டுக்கு வந்தது. அப்ப இதுல வந்து இந்த விதத்துல அவர்கள் யாழ்ப்பாணத்துல ஒரு நல்ல மரபொண்டு இருக்குது. சில வேளைகள்ல பார்த்து அந்த பஞ்சாங்கங்கள்ல யாழ்ப்பாண மரபுல பாக்கிய பஞ்சாங்கம் தான் வளமையாக இருந்து வந்தது. ஆனா பிற்பாடு அங்கே மற்றவர்களே திருக்கணித பஞ்சாங்கம் வந்தது. திருக்கணித பஞ்சாங்கம் என்று கேட்டால் புதிய முறையிலே இந்த வானியல் சஞ்சாரத்தை இந்த டெலஸ்கோபிக் இந்த அல்மன கதைகளை பார்த்து நிச்சயித்து இது இன்னும் ஃபர்தர் கரெக்டட் என்று சொல்லி அந்த இது வந்திருந்தது. பல இடங்கள்லயும் அந்த வாக்கியத்திலேயும் அந்த கரெக்ஷன்ஸுக்கு இடம் இருக்குது. ஆனா ஒன்லி 500 இயர்ஸுக்கு ஒருக்க அந்த கரெக்ஷன்ஸ் செய்வார்கள். லாஸ்ட் 500 இயர்ஸ் அது கொஞ்சம் நடைபெறவில்லை என்று சொல்லுகின்றார்கள். அப்ப இந்த விதத்திலே அந்த பஞ்சாங்கம் வந்தாலும் எங்களுடைய யாழ்ப்பாண கோயில் உற்சவங்கள் எல்லாம்
பின்பற்றி
வாக்கிய பஞ்சாங்கம் பின்பற்றி தான் நடைபெற்றன. நான் பிறந்த பொழுது என்னுடைய பிறந்த ஜாதகமும் வாக்கிய
பஞ்சாங்கம்.
அதுக்கு பிறகு எத்தனையோ ஜோதிடர்களை பார்த்து எத்தனையோ ஜாதகங்களை பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு இடத்திலையும் வந்து கொஞ்சம் வித்தியாசம் பெறும். எனக்கு ஒரு வித்தியாசமான தசாபுத்தி இருப்பு. ஒரு பிறந்த உடனே செல்ல மாதா கற்பம் செல் போக இந்த என்ற இருப்பு உண்டு. சில பேருக்கு ஒரு சில நாட்கள் வந்தா பரவாயில்லை, எனக்கு வருட கணக்கில் வரும். அப்ப 5 வருஷம் அந்த வருட அப்ப அதுல இதற்காக அதை சரி பண்ணுவதற்காக எங்களுடைய சண்முகவேல் ஐயா வந்திருந்தார். சித்தாந்த கலாநிதி வந்து எங்களுக்கு சில வருடங்களுக்கு முன்னே வந்து வந்தவன். அவருடைய துணைவியார் பாப்பாத்தி அம்மா, அவ தஞ்சா வந்த சாஸ்திரிய பல்கலைக்கழகத்திலே அவ பிஏ படிச்சு எம்ஏ எடுத்துட்டா சோதிட கிளையில. அப்ப அவன் மூலமாக அது ஒரு திருப்பி கணக்கு பொழுது அந்த வாக்கிய பஞ்சாங்க கணக்கு பண்ணிதான் அது சரியா வருது. பர்சனலாயி நான் இதற்கு திருப்பி இப்ப ஒரு திருப்பியும் பார்த்த பொழுது அந்த அந்த ரிவர்சல பாபுவில் பார்க்கும் பொழுது அந்த கணிப்புகள் கால கணிப்புகளுக்கும் எங்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் சரியாக அமைவாக இருக்குது. அவர் என்ன கேட்டா யாழ் எங்களுடைய ஆகம மரபு, அதாவது இந்த விதிகள் எல்லாம் எங்க சொல்லப்பட்டிருக்கின்ற வேதங்கள்ல கிடையாது, பிரம்ம பகவத்கீதையில கிடையாது, உபநிடதங்கள்ல கிடையாது, இதெல்லாம் ஆகமங்கள்ல தான் இருக்குது. எப்படி கோயில்கள் ஸ்தாபிக்க வேணும், எப்படி வழிபட வேணும், எப்படி நடத்த வேணும், எப்படி பூஜை பண்ண வேணும், எப்படி இந்த கேள்வி பதில் கேள்வி சொல்றது என்று சொன்னால் ஒரு சமயத்துல ஆகவன் தெரியாம முன்னுக்கு இருந்து மறுமணி சொல்லலாம். வெளியே சாப்பிடுறது வந்துட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலேயே மிகப்பெரிய உற்சவம் நடத்தி வருகிற சிவாச்சாரியார்கள் குடுமி இல்லாமல் குழப்பவோட இருந்து செய்தார்கள். தலையிலே ருத்ராட்ச கண்டி அணியாமல், கௌரி சங்கம் மார்பிளை அணியாமல் இன்றைக்கு சிவாச்சாரியர்கள் இந்தியாவில கும்பாபிஷேகத்தில் இருந்து சிவாச்சாரியர்கள் செய்வது அவர சாதாரணமாகிவிட்டது. அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த யாழ்ப்பாணத்துல இந்த ஆகம மரபு கடைசி வரைக்கும் புகணப்பட்டு வந்தது. அது
உண்மையில
அது ஆர்வனாவோட அதை மிகவும் இறுக்கமாக செய்து வைத்திருந்த அதுல இருந்து யாழ்ப்பாணத்துல மிக பெரிய படித்தவர்கள் இருந்தார்கள். சீதாராம சாஸ்திரிகள் சீதாராம சாஸ்திரிகள் இருந்தார், கைலாச குருக்கள் இருந்தார், பண்டித மனுஷி கணபதி பிள்ளை இருந்தார், சமீப சிவபதம் அடைந்த பண்டிதர் மு கந்தையா இருந்தார். இப்படி எத்தனையோ சிவப்பழங்கள் வித்வான் கணேசையர் இருந்தார், குமாரசாமி குருக்கள் சுண்ணாகம் குமாரசாமி குருக்கள் இருந்தார். இப்படிப்பட்டவர்களால அந்த ஆகம மரபு அப்படியே அப்பழுக்கப்பட்டு பேணி பாதுகாக்கப்பட்டு வந்தது. சமீபத்தில் ஒருவர் ஒரு பிராமணர் தான் சொன்னார், அந்த காலத்திலேயே யாழ்ப்பாணத்தில் ஆனரவு கங்கால பூனாத்தான் அந்த தாங்கள் பிராமணர்கள் வெளியில ஏதாவது சாப்பிடுறதா, யாழ்ப்பாணத்துல ஒரு நாளும் வெளியில நாங்க சாப்பிட மாட்டோம், ஆனா இரண்டால் யாழ்ப்பாணத்துல அவ்வளவு பயம், ஏதாவது கண்டால் பிறகு முடியாது என்ற மரபு எங்களுக்கு இறுக்கமாக இருந்தது. அந்த மரபு இன்றைக்கு நெகிழ்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கு. அதை நாங்கள் பார்க்கின்றோம். யாழ்ப்பாணத்திலேயே இன்றைக்கு ஆலயங்கள்லேயும் இதுகளிலேயும் இந்த மரபுகள் பொன்பெற்றப்படுவதை இதன் கொண்டு வர பார்க்கின்றோம். ஆலயங்களிலே மூர்த்தங்கள் தாபிக்கப்படுவதிலே ஆழமகவர்கள் பின்பற்றப்படுவதில்லை, கும்பாபிஷேகம் செய்யப்படுவதிலே பின்பற்றப்படுவதில்லை, சிவாச்சாரிய மரபுகளிலே இந்த மரபுகள்
அறியாமை காரணமாக செய்கிறார்கள்.
அக்கறையின்மை, அறியாமை, பின்பற்றுகின்ற மக்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை. பின்பற்ற மக்களுக்கு அது இதெல்லாம் சும்மா சடங்கு, இதை சும்மா செய்துட்டு போங்கோண்டு மக்களே சொல்ல, ஆலயம் நடத்துபவர்களே ஆகமங்களே நம்பிக்கை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். அப்ப நம்பிக்கை இல்லாட்டி அதை குருக்கள் மாதிரி எப்படி செய்யறது, செய்ய போனாலும் சொல்லி போடுவார்கள், இதெல்லாம் தேவையில்லையா, இதெல்லாம் விட்டுட்டு அதை பாருங்க கொண்டுவார்கள். அப்படி சொல்லப்படுகின்ற பல விடயங்கள் நடக்கின்றன. அப்ப சிவாச்சாரியர்களே கௌரி சங்கம் என்ற அந்த உருத்திராட்சம் அணியாமல், தலையிலே உருத்திராட்சம் அணியாமல், கும்பாபிஷேக கிரியைகள், வேதாகம கிரியைகள், மற்றது அக்னிகாரியம் எல்லாம் செய்வதை பார்க்கின்றோம். அதே மாதிரி மக்களும் ஆலயங்களிலே மூத்தம் சாவிப்பதிலிருந்து வழிபடுவதிலிருந்து அதை ஒரு இதாக அதோடையே தான் நாங்கள் சொல்வது. எங்களுடைய நடக்கின்ற கஷ்டங்களுக்கு எல்லாம் நாம் தான் காரணம். என்னது எங்களுக்கு ஏன் கடவுள் வரவில்லை என்று கேட்கிறது. அப்ப இந்த இறுக்கமான யாழ்ப்பாண மரபிலே ஒரு பஞ்சாங்கம் 346 வருஷமாக சிவைவண்ணி வந்திருக்கின்றது என்றால் அந்த பஞ்சாங்கம் ஆகம விதிவைக்கு முரணாகாத வகையிலே வந்திருக்க வேண்டிய ட்ரெடிஷன் ஒன்று உண்டு. அது எங்களுக்கு இந்த பஞ்சாங்கத்தில் இந்த பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கம் என்று இந்த பொலிட்டிக்ஸில் நாங்கள் இறங்குறது கிடையாது. என்றாலும் எங்கே அந்த வேறுபாடுகள் வருகின்றதோ அப்பொழுது இவர்களுடைய கருத்து மோஸ்ட் ஒத்தோரிட்டேட்டிவாக இருக்கும். இந்தியாவில் இருக்கின்ற காஞ்சி மடத்து கருத்தை விட எங்களுடைய ஆதீன கருத்துக்களை விட இவருடைய கருத்து வீதாக இருக்க வேண்டும். அங்கே ஆகம மரபுகள் ஏற்கனவே நெகிழப்பட்டு விட்டது. திருவாவூரைய தர்மபுர ஆதீனத்திலேயே வருஷப்பிரபு ஆங்கில வருஷப்பிரபுக்கு கைவிஷயம் கொடுக்கிறார்கள். வந்துட்டு
அது நடத்துபவர்கள்
அதனுடைய உறவினராக இருக்கிறவர் உமாமேஸ்வரன் பிள்ளை என்பவர். இப்போ இலங்கையில் இருக்கின்ற ஒரு அணியர். அவர்கள் தேவாரம் தேவாரம் திருமுறைகளையும் அந்த பதிப்பிக்கின்றார்கள். அந்த பதிப்பிக்கிற பயிற்சிக்கு அவரும் பண்டிதர் முகந்தையாவும் அங்கே போய் மாசக்கணக்காக இருந்து அதை செய்தார்கள் சில வருடங்களுக்கு முன்பு. இப்போ அதால் இந்த இதை பார்த்து அவரே கேட்டார், சுவாமி என்ன ஜனவரி மாசம் கொடுக்குறீங்களே, கை விஷயம் கொடுக்குறீங்களா சொன்னார. இது வளமையில எல்லாரும் வந்துட்டு மடத்துல வேலை பார்க்குறவங்களா எதிர்பார்க்கிறாங்களேன்னு சொன்னாராம். அந்த அப்படி நிகழப்பட்ட உடனே யாழ்ப்பாண மரபில் வந்த பஞ்சாங்கம் எங்களுக்கு மோஸ்ட் அத்தோரிட்டேட்டிவ் பஞ்சாங்கம் தேந்த பஞ்சாங்கம் இந்த ஃபம் காஞ்சி மடம் ஓ திருவாவூர் ஆதீனம் அந்த இதுகள்ல அந்த பஞ்சாங்கம் இனியப்பட வரப்போறோம் இல்ல. கடந்த காலத்திலேயும் இந்த சிக்கல் 350 வருஷமா வந்திருக்குந்தானே. சிவராத்திரி இந்த நாளா அந்த நாள், வருஷம் பிறக்கிறது இந்த நாளா அந்த நாளா, நவராத்திரி இப்பவா அப்பவாண்ட இதுகள் இது இத்தனையோ தினம் வந்து போயிருக்கும். அது இவர்கள் ஒரு வழிப்படிதான் தீர்த்து விடுப்பார்கள் ஆகம விதிப்படி இத்தனையாக. அதை வந்து இந்த பெரியவர்கள் எல்லாம் ஆறுமணாவர் காலத்தில இருந்து இந்த பண்டிதமணி அணைமதிப்புள்ள காலத்தில இருந்து கைலாச குருக்கள் பார்த்து 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 வந்த மரபில திருத்தப்பட்டு வந்த மரபு இந்த மரபு இனியும் தொடரும் என்று நம்புகின்றோம். அதான் நான்
சொல்லுவேன். டாக்டர், இந்த மாதிரியான பஞ்சாங்கம் வெளியிடுகின்ற முயற்சிகள் தமிழ்நாட்டில் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு?
நிறைய இருக்கின்றது, பஞ்சாங்கம் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் அந்த வித்தியாசங்கள் நிறைய வருகின்றது. அதுல மிகப்பெரிய என்று கேட்டால் ஜவஹர்லால் நேரு சுதந்திரத்துக்கு பிற்பாடு இந்த பஞ்சாங்க இதுல அல்மனக்கில் திருக்கணிதத்தை அரசாங்க பஞ்சாங்கமாக கொண்டு வந்தார். ஏன்னா அவர்களுக்கு ஹாலிடே விடணும், ஹாலிடே கவர்மெண்ட் ஹாலிடே இருக்கு இல்லையா அங்க பெஸ்டிவல்ஸுக்கு. அப்ப திருக்கணித பஞ்சாங்கத்தை அரசாங்கம் எடுத்தது. இரண்டாவதாக காஞ்சி மடமும் திருக்கணித பஞ்சாங்கத்தை எடுத்தது. அப்ப அந்த விதத்தினாலே அங்க வந்து நிறைய மாற்றங்கள் வந்தது. ஆனா காஞ்சி மடம் இத்தனையோ ஆயிரக்கணக்கான பாரம்பரியமாக இருந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் முந்தி பின்பற்றி கொண்டு வந்தது வாக்கிய பஞ்சாங்கம். அப்ப அந்த விதத்துல அப்ப அந்த ஆச்சாரியர்களாம் பின்பற்றியதெல்லாம் பிள்ளையண்டு இப்ப இருக்கிறது சொல்ல முடியாது. ஆனா ஊரோடு ஒத்து போறதுன்னு இருக்குதானே. அவர்களுக்கு அரசாங்கத்தில விடுமுறைகள் அதெல்லாம் இருக்குது. சிவராத்திரி கூட அவர்களை சந்திர மாசம் சூரிய மாசத்துக்கு சிலவட ரெண்டு சிவராத்திரி வந்துடும். அவரை கொள்ள எந்த சிவராத்திரியை கொண்டாடாண்டு பாப்பினும் கவர்மெண்ட் வந்து நோர்த் இந்தியன் ட்ரெடிஷனோட இருக்கிற கவர்மெண்ட் வந்து ஆகமர்களுடைய சந்திர மாச சிவராத்திரிக்கு விடுதலை முடியும். அப்ப சவுத் இந்தியாவில கவர்மெண்ட் ஹாலிடே. ஆனா அந்த ஆகம விதியில தென்னாட்டு விதிப்படி சூரிய மாசத்தின்படி கும்ப மாசத்துல
கொடுக்கணும்.
மாக மாசத்துக்கும் சூரிய மாசத்துக்கும் ஒரு ஓவலப்பிங் இருக்கு. மாக மாசம் சந்திர மாசம், மற்றது கும்ப மாசம் சூரியன் கும்பத்துல செஞ்சிருக்கிற மாசம். ரெண்டு கூட ஓவலப்பு இருக்க சில வேளையில இந்த வித்தியாசம் வந்துடும். 12-13 வருஷத்துக்கு இருக்க அப்படி சில இதுகள்ல இதுகளை எப்படி சீர் செய்கிறது என்ற விவரங்கள் எல்லாம் இவர்கள் காலங்காலமா வந்திருக்கு. எத்தனையோ தரம் இவர்கள் செய்திருக்கிறார்கள். அவற்றை நினைவு கூர்ந்து கொண்டு அவருடைய ஆத்மசாந்திக்காகவும் நினைவு கூர்ந்து கொண்டு இந்த பணி தொடர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு
உண்மையிலே வருங்காலத்தில் இவ்வாறான ஒரு செயற்பாடுகளை தாங்கள் ஊக்கமளிக்க வேண்டும்.
எளிமைப்படுத்தப்பட்ட பஞ்சாங்கங்கள் இன்றைக்கு பஞ்சாங்கத்தை பார்த்து ஒருவர் வாசித்து அறிய முடியாது. அது எளிமைப்படுத்தப்பட்டு இன்றைக்கெல்லாம் செல்போன்லயே பஞ்சாங்கம் பெற இது வந்திருக்குது. அதாவது இவர்களும் அந்த வழிக்கு கொண்டு வந்து அந்த நிலைக்கு கொண்டு வந்தா இன்றைக்கு பார்த்தா தெரிய வரும். டொரண்டோவில் இன்றைக்கு என்ன திதி, என்ன யோகம், என்ன கரணம், எத்தனை இது கரிநாள், ராகு காலம், சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம், இந்தியான் கிரகணில டக்கண்டு பார்க்கக்கூடியத கொண்டு வரக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்தால் இந்த பஞ்சாங்க மரபை அடுத்த குளத்தில் வரைக்கும் எடுத்து
பல விடயங்களை பார்த்திருக்கிறோம். இவ்வாறான நிகழ்ச்சிகள் எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி அளிக்கின்ற ஒரு நிகழ்வை நாங்கள் பார்க்கும் போது உண்மையிலே சந்தோஷமா இருக்கிறது.